அடுத்து கௌரவ உறுப்பினர் ஏ அடைக்கலநாதன், உங்களுக்கும் 9 நிமிடங்கள் உள்ளன.
நன்றி. தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, உண்மையிலே பாராட்டுகிறேன். தமிழ் பெயர்களை உச்சரிக்கிற போது பெருமையாக இருக்கிறது. நன்றி. இன்றைய தினம் கடத்தொழில், நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு தொடர்பாக பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு, 1980 வடக்கு மாகாணம் நாட்டின் மிகப்பெரிய மீன் உற்பத்தி மையமாக இருந்தது. தேசிய மீன் உற்பத்தியின் 49% வழங்கியிருந்தது. 1983 மோதல் தீவிரமாகும் முன்பு வடமாகாண கடற்சார் மீன்பிடிப்பின் சுமார் 40% வழங்கியது. அந்த காலகட்டத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் இணைந்து மொத்த மீன் உற்பத்தியில் 64% வழங்கியிருந்தன என்பதை நான் சொல்லிக்கொண்டு, உண்மையிலே எங்களுடைய மீனவர்களுடைய வருமானத்தை விட்டுகின்ற மிக பெருமையான வடக்கு கிழக்கிலே கூடுதலான கடற்பரப்பை கொண்ட ஒரு தொழிற்சார் மையமாக எங்களுடைய கடத்தொழில் விளங்குகிறது. ஆனால் அந்த மக்களை பொறுத்த மட்டிலே அந்த கடத்தொழில் சம்பந்தமான தொழிலை இந்த கடலுக்குள் சென்று மிக கஷ்டப்பட்டு பல கிலோமீட்டர்கள் அவர்கள் அந்த தூரத்துக்கு சென்று மீனை பிடிக்கின்ற போது அவர்கள் அந்த வெயில் மழை இந்த இயற்கை அனர்த்தங்களை தாங்கிக் கொண்டு கரையிலே வருகின்ற போது அந்த மீனவர்களுடைய உற்பத்தி மீன்கள் எல்லாம் ஒரு தனியார் தன்னுடைய அந்த மீனவர்களை முதல் கொடுத்து அவர்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று, அவர்களோடு அவர்களுக்குத்தான் இந்த மீனை கொடுக்க வேண்டும் என்று மிக ஒரு தனியார் நிறுவனங்களாக செயல்படுகின்ற போது எங்களுடைய மீனவர்களுடைய உயர்வு என்பது மிக குறைவாக இருக்கிறது. ஆகவே அமைச்சர் அவர்கள் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். எங்களுடைய மீனவர்கள் பிடிக்கின்ற மீன்களை இந்த அரசாங்கம் வாங்குகின்ற ஒரு செயல்பாட்டை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த முதலாளிகளுடைய கையில் இருந்து அந்த மீனவர்களை நீங்கள் விடுவிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த எங்களுடைய மீனவர்கள் தங்களுடைய தொழிலை கஷ்டப்பட்டு வலைகள் என்றாலும் சரி, போர்டர்கள் என்றாலும் சரி, இன்ஜின் மோட்டர் என்றாலும் சரி, இந்த விடயத்திலே எங்களுடைய மீனவர்கள் மிக கஷ்டப்பட்டு தங்களுடைய உடைமங்களை வங்கியிலே கடன் வாங்கி செய்கின்ற ஒரு நிலையை இன்றைக்கு எங்களுடைய மீனவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் அவர்களே, மழை பெய்ந்தால் வெள்ளம் வந்தால் விவசாயத்துறையிலே அந்த வயல் நிலங்களை பார்த்து அதற்கான நஷ்டத்தை வழங்குகின்றது வழக்கம். ஆனால் எங்களுடைய மீனவர் சமூகத்திற்கு எந்த நஷ்டத்தை நாங்கள் கொடுக்க முடியும்? அவர்கள் கடலிலே சென்று வலைகளை பல லட்சம் ரூபாய் வலைகளை அங்கே போடுகின்ற போது இந்திய ட்ரோலர்களின் அடாவடித்தனங்கள் அவருடைய வலையை இழுத்துச் செல்லுகின்ற, கடல் தன்னுடைய வேகத்திலே அந்த வலைகளை இழுத்துச் செல்லுகின்ற, இன்னும் கூடுதலாக தங்களுடைய அந்த வலை தங்களுடைய பட்டி தங்களுடைய அந்த முதலீடுகளை அழித்துச் செல்லுகின்ற போது எப்படி ஒரு நிவாரணத்தை நீங்கள் கொடுக்க முடியும் என்று நான் கேட்கிறேன். ஆகவே மீனவர் சமூகம் மிக மோசமான ஒரு நிலையில் தான் இருக்கிறது. இயற்கை அனர்த்தம் சொல்லி வருவதில்லை. எங்களுடைய மீனவர்களுக்கு தொடர்ந்து குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலே, யாழ்ப்பாண மாவட்டத்திலே, வடக்கிலே எங்களுடைய மீனவர்கள் 6 மாசம் சென்றால் 6 மாசம் இந்த இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு என்ன நிவாரணம் இருக்கிறது என்று கேட்கிறேன். கடந்த எங்களுடைய அமைச்சர் இருக்கிறார், அவர் அந்த எங்களுடைய மக்களோடு கூட இருந்து செயல்படுகிற ஒரு அமைச்சர். ஆனால் எங்களுடைய கடந்த காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு இந்த மீனவ சமூகத்தினுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு நாங்கள் இந்த திட்டத்தை வைத்திருக்கிறோம். காப்புறுதி என்றால் அது அவர்கள் கட்ட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. போன அரசாங்கங்கள் 60-40 என்ற வீதத்திலே, அரசாங்கம் 60 கட்டினால் 40 எங்களுடைய மீனவர்கள் கட்ட வேண்டும் என்ற திட்டம் இருந்தது. ஆனால் இப்போது அந்த மீனவர்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் உழைக்கின்ற ஊதியத்தை வைத்துத்தான் கட்ட வேண்டும். அமைச்சர் அவர்களே, அவனை அப்படியான ஒரு சூழல்ல இன்றைக்கு முதலாளிமார் எங்களுடைய மீனவர்களை தங்களுடைய வல்லமைக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்ற போது எப்படி அவர்கள் அந்த காப்புறுதியை செய்ய முடியும் என்று நான் கேட்கின்றேன். தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, பல விவசாயிகள் என்றால் அவர்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கப்படுகிறது, அவர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கப்படுகிறது, விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. நெல்லுக்கு உற்பத்தி பொருள்களுக்கு அவர்கள் காலம் தாழ்த்தினாலும் அந்த நெல்லின் விலையை அறிந்து இந்த அரசாங்கம் நிர்ணயித்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய மீனவ சமூகத்துக்கு எந்த விலை நிர்ணயம் இருக்கிறது? அரசாங்கம் அதை உற்பத்தி செய்ய வேண்டும், உற்பத்தி செய்வதென்பதை வாங்க வேண்டும். மீன்களை குளிரூட்டிகள் அங்கே இல்லை, காலையிலே வெளிக்கிட்ட இரவு வருகின்ற மீன்களை எடுத்து இரவிரவாக எங்களுடைய மீனவர்கள் பிடிக்கின்ற மீன்களை கொழும்புக்கு கொண்டு வருகிறார்கள். கொழும்பிலே பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் அங்கே லாபமாக பெறுகிற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எங்களுடைய மீனவர்கள் பிடிக்கின்ற மீன் அந்த விலை அங்கே குறைவாகத்தான் மதிப்பிடப்படுகிறது. எனவே அமைச்சர் அவர்கள், இந்த மீன் பிடிக்கின்ற எங்களுடைய மீனவர்களுக்கு முதலில் நான் சொன்னது போல உங்களுடைய அந்த அரசாங்கத்தினுடைய உதவிகள் செய்கின்ற போது, அந்த மீனை அரசாங்கத்திற்கு தர வேண்டும் என்று சொல்லுகின்ற போதுதான் அவர்கள் மீட்சி அடைகின்ற வாய்ப்பு ஏற்படும். அவை அரசாங்கம் கொள்முதல்
செய்கின்றது.
அப்படியான ஒரு சூழலில்தான் நீங்கள் எங்களுடைய மீனவர்களை மேம்படுத்தலாம் ஒழிய அவர்களை காப்பாற்றுகின்ற எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் செயற்படுவது என்பது மிக கஷ்டமான விதைவிடயம். முதலாளிமார் எங்களுடைய அன்றாட உழைக்கின்ற அந்த மீன்பிடி எங்களுடைய கிராமங்களை அவர்கள் தங்களுடைய கையிலே வைத்திருக்கின்ற போது எப்படி எங்களுடைய சாதாரண மீனவன் எழும்ப முடியும் என்று நான் கேட்கின்றேன். அடுத்தபடியாக அமைச்சர் அவர்களே, எங்களுடைய மீனவ சமூகத்தினுடைய கல்வியை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அங்கே அந்த மீனவர் தன்னுடைய குழந்தையை தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, தான் இந்த வெயிலிலே காய்ந்தாலும் பரவாயில்லை, மழையிலே காய்ந்தாலும் பரவாயில்லை, செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுகின்ற அந்த தியாகத்தோடு தொழில் செய்கின்ற எங்களுடைய மீனவர்களுடைய குழந்தைகளை கல்வியால் உயர்த்த வேண்டும். அவர்களுடைய ஆர்வத்தை நீங்கள் இனங்கண்டு எங்களுடைய மீனவ சமூகத்தினுடைய கல்வி கூடங்களை மேம்படுத்த வேண்டும். கல்வி அமைச்சர் தான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்துவிடக்கூடாது. மீனவ சமூகங்களுடைய அந்த கல்வி கூடங்களை நேசரியாக இருக்கலாம் அல்லது அந்த அந்த ஏரியாவிலே இருக்கின்ற கல்வி கூடங்களை நீங்கள் மேம்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மீனவர் சமூகத்தினுடைய அந்த உயர்ச்சி என்பது எங்களுடைய உங்களுடைய காலத்திலாவது அவர்களை ஒரு சாதாரண அதாவது சாதாரண மீனவன் இன்றைக்கு ஒரு செல்வந்தனாக வந்திருக்கிறான் என்று சொல்லுகின்ற வகையிலே உங்களுடைய அமைச்சு இந்த அரசாங்கம் தன்னுடைய செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு வேண்டுகோளையும் விடுக்கின்றேன் அமைச்சர் அவர்களே, நேரம் போதாது. அந்த வகையிலே பேசாலையிலே சந்தை முறையில் சந்தை கட்டணம் ஒன்று இல்லை, ஆனால் அங்கே பேசாலையிலே உங்களுடைய கண்ட்ரோலே ஐஸ் ஃபேக்டரி இருக்குது, பிசரிஸுக்கு சொந்தமான ஐஸ் ஃபேக்டரி இருக்கு. அதிலே சிறு இடத்தை நீங்கள் கொடுத்தால் அந்த அந்த இடத்திலே அந்த சந்தை கட்டிடத்தை கட்டுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும். ஆகவே அதிலே அமைச்சர் அவர்கள், நேரம் முடிஞ்சுதா? அமைச்சர் அவர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், எங்களுடைய மீனவர் சமூகத்தை காப்புறுதி என்று சொல்லிக்கொண்டு அல்லது எங்களுடைய மீனவர் சமூகத்தை அன்றாடம் வெயிலிலே சென்று கண்முடித்து தன்னுடைய குடும்பத்தை பார்க்க நினைக்கின்ற அந்த மீனவர் சமூகத்தை நீங்கள் உயர்த்தி ஒரு ஒரு அந்த கஷ்டப்படுகின்ற அந்த சமூகத்தை நல்ல முறையிலே உயர்த்துகின்ற வாய்ப்புகளை திட்டங்களை நீங்கள் வகுக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
நன்றி.